السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆர்வம் செய்கிறேன். அன்னாலும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லு சானு தாலா பல கோடி படைப்பினங்களை படைத்து அதிலே மனித சமூகத்திற்கு சிறந்த அந்தஸ்தை வழங்கி இந்த பூமியிலே பூமி முழுவதையும் மனிதனுடைய அதிகாரத்தின் கீழே அல்லாஹு தாலா அந்த பொறுப்பினை அவனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு காலத்திலே மனித சமுதாயம் படைக்கப்படுவதற்கு முன்னால் பூமியினுடைய அந்த பிரதிநிதித்துவம் ஜின் என்கின்ற அந்த இனத்தாரத்திலே கொடுக்கப்பட்டது. அவர்கள் செய்த குழப்பங்களின் காரணத்தினாலும், பூமியில ரத்தம் சிந்தியதின் காரணத்தினாலும், அல்லாஹால் அவர்களை இந்த பூமியை விட்டு விரட்டி அதற்கு பகரமாக மனித சமுதாயத்தை தோற்றுவித்து மனித இனத்திலே அல்லாஹால் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான். உலகில் இருக்கிற அத்தனை படைப்பினங்களும் மனித உபயோகத்திற்காக வேண்டிய படைக்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு மனித சமுதாயத்திற்கு சம்பந்தமில்லாது போன்று நமக்கு தென்பட்டாலும், மனிதனுடைய பயன்பாட்டிற்காக, மனித வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலகத்தில் அத்தனை படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இங்கே அல்லாஹு தாலா மனிதனுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறான். அது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மனிதன் இந்த உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் மக்களுடைய ஆட்சியினை அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் ஜல்லு சானு தாலா அருள்மறையிலே சொல்கிற போது, குலில்லாஹும் மாலிக்கல் முல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ், நீதான் எல்லா அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய பேரரசன். தூத்தில் முழுக்க மந்தஷா, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறாய். தனிச்சு உள் முழுக்க மிம்மந்தஷா, நீ யாரிடத்திலிருந்து அதை பிடுங்க வேண்டும் என்று நாடுகிறாயோ அவர்களிடத்திலிருந்து அதை பிடுங்கிக் கொள்கிறாய். ஓ தொழிசு மந்தஷா, யாரை நீ கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயோ நாடுகிறாயோ அவர்களை நீ கண்ணியப்படுத்துகிறாய். ஓ துதில்லு மந்தஷா, யாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நீ நாடுகிறாயோ அவரை இழிவுபடுத்துகிறாய். வியதிக்கல் ஹயிர், அனைத்து நன்மைகளும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறார். நம்மை பொறுத்தவரையில் ஏதாவது சூழ்ச்சியின் காரணத்தினாலோ அல்லது வேறு ஏதாவது திட்டங்களின் காரணத்தினாலோ, மறைமுகமான சதித்திட்டங்களின் மூலமோ இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை, இந்த உலகத்தினுடைய ஆட்சி முறையை மனிதர்கள் பிடுங்கிக் கொள்வதாக இருந்தாலும், அப்படி நமக்கு தோன்றினாலும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடைபெறப் போவதில்லை. அல்லாஹ் யாரிடத்திலே அதை ஒப்படைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களிடத்திலே ஒப்படைப்பான். அது அல்லாஹ்வுத்தால அவருடைய வேலையாக இருக்கிறது. சில நேரங்களிலே மனிதர்கள் விரும்பாத சில தலைவர்கள் இந்த அதிகாரத்துக்குள்ளே வந்து விடுவார்கள், தகுதி மிக்கவர்கள் புறக்கணிக்கப்பட்டு விடுவார்கள். இப்படியெல்லாம் உலகத்தினுடைய நடைமுறைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர் வருகின்ற 24 தேதி இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரும் பாராளுமன்றத்தினுடைய தேர்வு நடைபெற இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு நமது நாடு. எப்போது சுதந்திரம் பெற்றதோ அன்றிலே இருந்து அந்த ஜனநாயக மரபினை, அந்த வழக்கத்திற்கு எந்த பங்கமும் விளையாமல் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் வலிமையான ஜனநாயக ஒரு அமைப்பாக இந்தியா செயல்பட்டு கொண்டு வருகிறது, மிகவும் வளர்ச்சியும் அடைந்திருக்கிறது. ஆனால் இங்கே மனிதர்களுடைய சுயநலத்தின் காரணத்தினால், அவர்களது சுகபோக வாழ்க்கையின் காரணத்தினால் அதனுடைய ஜனநாயக மரபை புறந்தள்ளிவிட்டு பல கட்டங்களிலே பலவிதமான சூழ்ச்சிகளும் பலவிதமான சதி திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த நேரத்தில் நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுபோக்குத்தனத்தை நாம் இங்கே கையாளக்கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கின்ற அந்த பொறுப்பினை நம்மிடத்திலே வழங்கியிருக்கிறான். பல அறிஞர்கள் சொல்வது போன்று நம்முடைய விரல் நுனியிலே இந்த நாட்டினுடைய பிரதமர் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த பொறுப்பினை நாம் தட்டி கழித்து விடக்கூடாது. இஸ்லாமிய மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறோமோ அத்தனை பேர்களும் தவறாமல் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதாவது சோம்பல்தனத்தின் காரணத்தினாலோ அல்லது வேறு வகையான காரணங்களாலோ அவைகளை தள்ளிவிடக்கூடாது. மார்க்கமும் அதை நமக்கு கடமையாக ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்மை ஆட்சி செய்கின்ற அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய அந்த பொறுப்பினை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறான் என்பதை முதலிலே உணர வேண்டும். எனவே அந்த கடமையை புறந்தள்ளிவிடக்கூடாது. சில பேர்கள் இப்படி நினைப்பார்கள், வெயில் நேரமாக இருக்கிறது, யார் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே போய் காத்து கடந்து ஓட்டளிப்பது, இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம், யார் வந்தால் யாருக்கு லாபம் என்றெல்லாம் கணக்கிட்டு கொண்டு லாப நஷ்டங்களை கணக்கிட்டு கொண்டு வெறுமனே உட்கார்ந்து விடுதல் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களிலே அரசாங்கம் ஏதாவது ஒரு சிறிய தொகையை கொடுக்கிறது என்று சொன்னால், அல்லது இலவசமாக ஏதாவது ஒன்றை ஒரு பொருளை கொடுக்கிறது என்று சொன்னால், எத்தனை மணி நேரமானாலும் சரி, எத்தனை நாட்களானாலும் சரி, எவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளவு மழை பெய்தாலும் சரி, அதை நின்று பெற்றுக்கொண்டு தானே வருகிறோம். அது வெயிலாக இருக்கிறது மழையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வந்து அதை புறக்கணித்து விடுவதில்லை. ஒரு 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் பொருளுக்காக வேண்டி நாம் அங்கே கடந்து வெயிலே வாடி வதங்கி நின்று சலித்து அந்த பொருளை பெறுகிறோமே. 5 ஆண்டு காலங்கள் நம்மை அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை நாம் தீர்மானிக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு சில சிரமங்களை எடுத்துக்கொண்டால் அதில் என்ன நமக்கு நஷ்டம் ஏற்பட போகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பினை நிச்சயமாக நாம் அதை கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும். ஜனநாயகத்தினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் 2 வரிகளிலே சொல்லி காட்டுவார்கள். 100 வசதியை படைத்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறார்கள், 105 ஏழைகள் அந்த முடிவை மாற்றிவிட முடியும். இது ஜனநாயகத்தினுடைய பலம். வசதி படைத்தவர்கள் மிகவும் மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கு மிக்கவர்கள், 100 பேர்கள் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து விட்டால் மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லாத வசதியற்ற ஏழைகளாக இருக்கக்கூடிய 105 பேர்கள் அதை மாற்றிவிடக்கூடிய அளவுக்கு வலு இருக்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய பலம். பலகீனம் என்று பார்க்கிற போது 100 அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி ஒரு விஷயத்தை முடிவு செய்வார்கள், ஆனால் 105 முட்டாள்கள் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார்கள். இது ஜனநாயகத்தினுடைய பலகீனம். எது எப்படியாக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய நடைமுறையின் அடிப்படையில், இஸ்லாம் சொல்லித்தருகிற, இஸ்லாம் வழிவகுத்து தந்திருக்கிற அந்த முறையின் அடிப்படையில் ஜனநாயக ஆட்சி முறை என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு பங்குதான். எனவேதான் இந்த உலகத்திலே பெரும் தலைவர்கள் எல்லாம் உங்களது நாட்டிலே எந்த முறையான ஆட்சி வேண்டும் என்று சொன்ன போது ஹலீஃபாக்களுடைய ஆட்சியை சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் எல்லாம் உங்களை போன்ற ஆட்சி வேண்டும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை போன்ற ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட மகாத்மா காந்தியிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதிலும் இப்படித்தான், அபூபக்கரும் உமரும் எப்படி ஆட்சி செய்தார்களோ அதுபோன்ற ஆட்சி முறை இந்தியாவிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி காட்டினார். அது மாதிரியான ஒரு சுத்தமான பரிசுத்தமான ஆட்சி முறை அவர்கள் நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்த வழிமுறை என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த தேர்தல் நேரத்திலே பலர்களும் உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு ஓடுவார்கள். ஓட்டு என்பது ஏதோ சாதாரணமானது என்பதாக நீ நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த நாட்டில் அது எந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஒரு 500 கொடுத்தால் அந்த ஓட்டை வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு, மிகவும் மிக கீழ்த்தரமான நிலைக்கு அதை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் ஒரு ஓட்டு என்பதற்கு 3 விதமான தகுதிகள் இருக்கிறது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கூறிய சகோதரர்களே, முதல் தகுதி அமானத். ஒருவரை நாம் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால், அந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த மனிதரிடத்திலே ஒரு அமானத்தை நாம் ஒப்படைக்கிறோம். அமானத் என்பது பால்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிற போது, இன்னல்லாஹ யோமுருக்கும் அந்த அப்துல் அமானாத் இலாஹிலிஹா, மோமின்களை பார்த்து சொல்கிறான், உங்களது அமானத்தை, உங்களது அமானிதங்களை அதற்குரியவர்களிடத்திலே, அதற்கு தகுதியானவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். யார் நல்ல மனிதரோ அவருக்கு அதனை செலுத்த வேண்டும், அந்த வாக்கை செலுத்த வேண்டும். யார் சிறந்த மனிதரோ அவருக்கு அந்த வாக்கை செலுத்த வேண்டும். அதை பால்படுத்தி விடக்கூடாது. நமக்கு வேண்டியப்பட்டவராக இருக்கலாம், நம்முடைய நண்பராக இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரராக இருக்கலாம். அந்த மாதிரியான நிலையிலே பார்த்து ஒரு மனிதன் அந்த அமானத்தை தவறாக பயன்படுத்தினான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சாபம் அவனின் மீது இறங்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஒரு அமானத்துக்குரிய ஒரு பொருள் நம்முடைய வாக்கு, ஒவ்வொருவருடைய வாக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு காட்டறிவி வந்து கேட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பைனமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திசு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோடு நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது இதாஜா அராபியுன், ஒரு மனிதர், ஒரு காட்டறிவி வந்தார். பக்கால் அவர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், மத்தஸ்ஸாஅது, கியாமத்து நாள் எப்படி வரும், எப்போது வரும் என்று கேட்டார். உலக அழிவு நாள் எப்போது வரும் என்று கேட்டார். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அலையாத்தில் அமானத்து, அமானிதங்கள் பால்படுத்தப்படுமானால், அமானிதங்கள் நாசமாக்கப்படுமானால் அன்றைக்கு கியாமத்து நாள் வரும் என்று சொன்னார்கள். அப்போது நீ எதிர்பார்த்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்போது நீ கியாமத்து நாள் எதிர்பார்த்துக்கொள். கால அந்த மனிதர் திருப்பி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், கைஃபு இலாதுஹா, அமானிதங்களை பால்படுத்துவது என்று சொன்னால் என்ன என்று கேட்டார். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிர் ஸாஅ, ஒரு பொறுப்பினை அதை தகுதி இல்லாதவர்களிடத்திலே கொடுக்கப்படுமானால் அதுதான் அமானிதங்களை பால்படுத்துவது என்பது. அது மாதிரி நடைபெற்றால் நீ மறுமை நாளை கியாமத்தை எதிர்பார்த்துக் கொள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உரியவரிடத்திலே உரிய பொறுப்பை கொடுக்க வேண்டும். இது முஸ்லிம்களின் கடமையாகும். யார் நல்ல மனிதரோ, யார் நேர்மையானவரோ, அவரிடத்திலே கொடுக்கக்கூடிய பண்பினை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது கூட நாம் இந்த வாக்கை பயன்படுத்துகிறோம். சில நாட்கள், சில ஆண்டுகளுக்கு முன்னால் அதனை ஒரு சீட்டை கொடுத்து அதில் ஒரு முத்திரையை குத்தி ஒரு பக்கெட்டிலே, அதாவது ஒரு வெட்டியிலே போடக்கூடிய வளமை இருந்தது. இந்த முறை கிட்டத்தட்ட கிபி 7 நூற்றாண்டிலேயே இந்த முறை வந்துவிட்டது. அன்று வாழ்ந்த, ஆட்சி புரிந்து கொண்ட ராஜராஜ சோழன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய காலத்தில் லோக்கல், அதாவது பஞ்சாயத்து எலெக்ஷன் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். சின்ன ஒரு அமைப்புக்கு தலைவர், அதற்காக வேண்டி தேர்வு செய்யப்படுகிற போது என்ன செய்வார்களாம், அந்த தெருக்களிலே இருக்கிற முக்கியமான ஒரு பகுதியிலே ஒரு குடத்தை கொண்டு போய் வைத்து விடுவார்கள். அந்த குடத்தில் என்ன செய்வார்கள், அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபரை பற்றி அரசர் முன்னாலே அறிவித்து விடுவார். எப்படிப்பட்டவர், அவருடைய பெயர் அறிவிக்கப்படாது, எப்படிப்பட்டவரை தேர்வு செய்ய வேண்டும், அவர் மீது எந்த குற்றமும் இருக்கக்கூடாது, விபச்சார குற்றமோ, மது அருந்திய குற்றமோ, அல்லது மோசடி செய்த குற்றமோ, திருட்டு குற்றமோ, இது மாதிரியான குற்றங்களை விட்டெல்லாம் தப்பா, அதாவது தவறியவர், அந்த குற்றங்களிலிருந்து நீங்கியவர், அந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுக்கும் என்று அறிவிப்பு செய்திருப்பார்கள். அதன் அடிப்படையிலே யாரை வேண்டுமானாலும் அந்த மக்கள் ஒரு சீட்டிலே பேரை எழுதி அந்த குடத்திலே போட்டு விடுவார்கள். கடைசியில் அதை எடுத்து, அதை பிரித்து, அதில் யாருடைய பெயர் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறதோ அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். இது 7 நூற்றாண்டிலேயே இந்த பொறுப்பு, இந்த மாதிரியான வளமை ஏற்பட்டிருக்கிறது. இன்று அது முன்னேறி இன்றைக்கு நாம் ஒரு பட்டனை அமுத்துவதன் மூலமாக, அழுத்துவதன் மூலமாக நம்முடைய வாக்கை செலுத்துகிற நிலை இன்றைக்கு இலகுவாக கொண்டு வரப்பட்டு விட்டது. இந்த ஒரு செயல், இந்த ஒரு, அதாவது சில வினாடிகள் நடைபெறுகிற இந்த செயல், ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய நாட்டுடைய கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு இந்த மனிதனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது இது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்து நாம வந்து யாரை தேர்வு செய்கிறோமோ அவரை நாம் சாட்சியாளராக ஆக்குகிறோம். இவர் நல்ல மனிதர், இவர் இந்த பொறுப்புக்கு தகுதியானவர், இந்த நிர்வாகத்துக்கு இவர் தகுதியானவர் என்று நாம் சாட்சி சொல்கிறோம். நாம் சாட்சி சொல்லுகிற போது அவர் நல்ல மனிதர், அமானத்தை பாதுகாப்பவர், அமானதங்களை பேணுபவர், குற்ற செயல்களிலே ஈடுபடாதவர், ஈடுபட மாட்டார் என்ற நம்பிக்கை உண்டு என்றெல்லாம் நாம் ஒருவரை சாட்சியாக சொல்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு வந்து சொல்வது என்பது ரொம்பவும் அரிதாகிவிட்டது. ஒரு மனிதரை குறித்து இன்றைக்கு நாம் பொய் சாட்சி தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. பொய் சாட்சி சொல்வது என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. யாரும் எந்த நிலையிலும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிரி, பெரும்பாவங்களிலே எது மிகப்பெரிய பெரும்பாவம் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லா, முதல்ல பெரும்பாவம் அல்லாவுக்கு இணை வைத்தல், அல்லாவுக்கு இணை கற்பித்தல், எல்லா பாவங்களிலும் அதுதான் மிக உச்ச நிலையிலே உள்ளது. இரண்டாவது பூக்குள் வாலிதையின், பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பது, பெற்றோர்களை வேதனை செய்வது, இது அல்லாவுக்கு இணை வைத்ததற்கு பின்னால் உள்ள பெரும்பாவம், அதுக்கு அடுத்து உள்ள பெரும்பாவம். மூன்றாவது சொன்னார்கள், அலா வகவுலு ஜூர், பொய் சாட்சி சொல்வதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அலா அறிந்து கொள்ளுங்கள், வகவுலு ஜூர், பொய் சாட்சி என்பது மிகப்பெரும் பாவமாகும். அலா வசஹாதத்து ஜூர், பொய் சாட்சி சொல்வது மிகப்பெரும் பாவமாகும் என்று மூன்று முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையே திரும்ப திரும்ப சொன்னார்கள். அப்ப நாம் சாட்சி அளிக்கக்கூடிய நபர் சிறந்த நபர், மக்களுக்கு மத்தியிலே மிக நல்ல முறையில் தன்னுடைய நிர்வாகத்தை கவனிக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல மனிதரை தேர்வு செய்ய வேண்டும். இன்றைக்கு அப்படியெல்லாம் பார்க்க முடியாவிட்டாலும், அப்படியெல்லாம் ஒரு மனிதரை தேர்வு செய்ய முடியாவிட்டாலும் கூட இன்றைக்கு இருக்கிற குறைந்தபட்ச சூழ்நிலை என்னவென்று சொன்னால், யார் எங்கே வந்தால் பொறுப்புக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு இடையூறு தர மாட்டார்களோ, முஸ்லிம்களுக்கு சலுகை அவசியம் இல்லை, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் நீங்க மனசு இருந்தா செய்யுங்க, இல்லாட்டி போங்க விட்டுருங்க, அதையெல்லாம் எதிர்பார்த்து முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கவில்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, முஸ்லிம்கள் மீது பொய் வழக்கு போடக்கூடாது, முஸ்லிம்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. இது மாதிரியான நபர்களையாவது தேர்ந்தெடுப்பது முஸ்லிம்களின் கடமையாகும். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் பட்டவர்த்தனமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உலகத்தினுடைய குறிப்பாக நமது நாட்டினுடைய செய்திகள் அத்தனையுமே உங்க வீட்டுக்குள்ளே வருகிறது. அதனால் நிலவரம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதிகமாக நான் பேசுகிற போது அது விமர்சனத்துக்கு ஆகிவிடும். அதனால் நான் மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன், கட்டுப்பாடோடு சொல்கிறேன். நமக்கு யார் தொந்தரவு செய்ய மாட்டார்களோ, நமக்கு யார் அதாவது தொல்லை கொடுக்க மாட்டார்களோ, யார் வந்தால் அச்சுறுத்தல் இருக்குமோ அப்படிப்பட்டவர்களை நீக்கிவிட்டு அது இல்லாதவர்களுக்கு நாம் வாக்கை செலுத்த வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஒருவரை நாம் அந்த பொறுப்புக்கு நியமிக்கிற போது, அந்த ஓட்டளிக்கிற போது சிபாரிசு செய்கிறோம், இவர் இந்த பொறுப்புக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று சிபாரிசு செய்கிறோம். சிபாரிசை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகிறான், நல்ல காரியத்திற்காக நல்ல மனிதர்களுக்காக சிபாரிசு செய்தால் அவர்கள் செய்கின்ற நன்மையிலே இவருக்கும் பங்கு உண்டு. ஒருவரை தேர்வு செய்கிறோம், அந்த மனிதர் நல்ல மனிதர், நல்ல வேலைகளை செய்வார், மக்களுக்கு மத்தியிலே இரக்கத்தோடு நடந்து கொள்வார், மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்வார் என்று சொன்னால் அவர் செய்கின்ற அத்தனை நன்மைகளிலும் நமக்கும் பங்குண்டு, வாக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் பங்குண்டு. அதே நேரத்தில் யார் ஒரு தவறான மனிதரை சிபாரிசு செய்து அவர் அங்கே நிர்வாகத்துக்கு வந்த பின்னால் தவறுகளை செய்வாரோ, அந்த பொறுப்புக்கு வந்த பின்னால் தவறுகளிலே ஈடுபடுவாரோ, மக்களுக்கு மத்தியில் இடையூறு ஏற்படுத்துவாரோ, அவர் செய்கின்ற அத்தனை தவறிலும் இத்தேர்ந்தெடுக்கக்கூடிய சிபாரிசு செய்த நபருக்கும் பங்குண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே நாம் தேர்ந்தெடுக்கிற போது நல்ல செய்வார்கள், நல்லது செய்வார்கள், தொந்தரவு செய்ய மாட்டார்கள், கெடுதி செய்ய மாட்டார்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வார்கள், ஈடுபடுவார்கள் என்ற நிலையிலே உள்ளவர்களை பார்த்து தேர்வு செய்வது முஸ்லிம்களின் பொறுப்பு கடமை என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விஷயமும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள், கமா தகூரூன கதாலிக்க யுஅம்முரு அலைக்கும், ஆட்சியாளர்கள் சில நேரங்களில் வருகிற போது இந்த நபர் வந்துவிட்டாரே என்று நீங்கள் வெறுப்படைகிறீர்கள். உங்களின் மீது அல்லாஹ்வுத்தாலாதான் அவரை கொண்டு வருகிறான். அந்த காலத்து மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுக்கு தகுந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் கொண்டு வருவான். நல்ல மனிதர்களாக இருந்தால் நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு வருவான், தீய மனிதர்களாக இருந்தால் அதற்கு தகுந்த மக்களை கொண்டு வருவான். இதுதான் நடைமுறையிலே உலக வரலாற்றிலே இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே முதலில் நம்முடைய காரியங்களை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா தவறையும் நாம செய்கிறோம், அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லா தப்புகளையும் நாம செய்கிறோம், நாம தப்பு செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருந்தால் தப்பு செய்யக்கூடிய மனிதன் தான் அங்கே கொண்டு வரப்படுவான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் இருந்தார். சஹாபாக்களை, ஏராளமான சஹாபாக்களை தன்னுடைய கரத்தால் கொன்றவன். அவனிடத்தில் மக்கள் கேட்கிறார்கள், உனக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு சிறந்த முறையில் இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு உமர்ரல்லாஹு போன்ற அந்த சஹாபாக்கள் எல்லாம் சொல்லி காட்டி மக்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தார்கள், எவ்வளவு நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் நீ பதவிக்கு வந்த பின்னால் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் உன்னை பற்றி அச்சம்தான் இருக்கிறது, ஒரு பீதி தான் இருக்கிறது. நீ எப்போது கூப்பிடுவாயோ எப்போது கொன்று விடுவாய் என்ற அந்த அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போன்று நீ இருக்கக்கூடாதா, அவர்களுடைய நடைமுறையை போன்று நீ கடைபிடிக்க கூடாதா என்று கேட்டபோது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரே வரியிலே பதில் சொன்னானா, அந்த காலத்து மக்கள் இருந்தது போன்று அந்த ஆட்சியாளர்கள் இருந்தார்கள், இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதுபோன்று என்னையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்று சொன்னானா. அதுதான் உண்மை. மனிதனுடைய மனோநிலையை பொறுத்து தான் அல்லாஹு தஆலா ஆட்சியாளர்களை கொண்டு வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ யகூலு, அல்லாஹ் சொல்லுகிறான், அனல்லாஹ் லா இலாஹ இல்லா இல்லா அன, நான் தான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் தான் அல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவை என்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனா மாலிக்குல் முலூக், எல்லா அரசர்களுக்கும் நான் தான் அரசன். மலிக்குல் முலூக், குலூபுல் முலூக், எல்லா மனிதர்களுடைய அரசர்களுடைய உள்ளங்களுக்கும் நான் தான் அரசன். அல்லாஹ் தஆலா அரசன் என்று சொன்னால் சாதாரணமான மக்களை, அதாவது ஆட்சி செய்கிற அரசன் அல்ல, அரசர்களுடைய கல்வுகளையும் உள்ளங்களையும் ஆட்சி செய்கின்ற அரசன். குலூபுல் முலுக்கு ஃபியதி, அவருடைய உலகத்தினுடைய அரசர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என்னுடைய கையிலே இருக்கிறது. அடியார்கள் சிறந்தவர்களாக இருப்பார்களானால், அடியார்கள் நல்லவர்களாக இருப்பார்களானால், நான் அந்த அரசர்களுடைய உள்ளங்களிலே இரக்கத்தையும் ஒரு பிரியத்தையும் நான் அந்த அடியார்களின் மீது ஏற்படுத்துவேன், கருணை ஏற்படுத்துவேன். மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிற போது ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா அந்த இரக்கத்தையும் அந்த விதமான ஒரு பரிவையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வைனல் இபாதை அசௌனி, அடியார்கள் எனக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அவ்வளத்து குலூபுகும் அலைஹிம் பிஸ்ஸுஹதி வன்னகமதி ஃபஸாமுஹும் சுவலதா, அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களிலே பகை உணர்ச்சியையும் இரக்கமற்ற தன்மையும் நான் அவர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்துவேன். எனவே அவர்கள் மக்களுக்கு தொந்தரவு செய்வார்கள், மக்களுக்கு இடையூறு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லிவிட்டு அப்படி உங்களுக்கு மத்தியில் ஆட்சியாளர்கள் வந்துவிட்டால், பல அதஷ்டிலு அன்புசகும் வித்வாய் அலல் முழு, அந்த மாறுபட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அரசர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்து விடாதீர்கள், பிரார்த்தனை செய்வதிலே ஈடுபட்டு விடாதீர்கள், அதாவது அவர்களை சபிக்காதீர்கள், அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு எதிராக துவா செய்யாதீர்கள். முழுக்குக்கும் உங்களது அரசர்கள் சரி செய்வதற்காக வேண்டி என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்கு வழிபடுங்கள், என்னிடத்திலே திக்கரை கொண்டும் என்னை நினைப்பதை கொண்டும் என்னிடத்திலே முறையீடு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்க தவறில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் உங்களின் மீது இரக்கமற்ற முறையில் நடந்து கொள்கிற போது அது அவர்கள் செய்யற தவறல்ல, அதனால் அவங்களை சபிக்காதீங்க, அவங்களுக்கு எதிராக துவா செய்யாதீங்க, என்கிட்ட கேளுங்க, ஏனென்று சொன்னால் அவருடைய கல்வுகளும் என்னுடைய கையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப நாம நல்லா இருந்தா தான் நம்ம ஆட்சியாளர்கள் நல்லா இருப்பார்கள். நம்ம எல்லா தவறுகளையும் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு அவர்கள் மட்டும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது எவ்வளவு வேதமை என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். குரு சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளின் அடிப்படையிலே கலீஃபாக்கள் வாழ்ந்த அந்த நினைவை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் ஹலீஃபாவாக அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. பொறுப்பு கொடுக்கப்பட்ட மறுநாள் காலையில ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள், துணி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த துணியை மூட்டை கட்டி தலையில சுமந்து கொண்டு புறப்பட்டு விட்டார்கள் வியாபாரத்துக்கு. வழியிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு கேட்டார்கள், எங்கே போகிறீர்கள்? நான் வியாபாரம் செய்ய போறேன். நீங்க வியாபாரம் செய்ய போனா இங்க யாரு அந்த அதிகாரத்தை, பதவி யார் பார்ப்பது, மக்களை யார் பார்ப்பது, இந்த நாட்டை யார் பார்ப்பது அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. வேலைக்கு போயிட்டா இந்த இதெல்லாம் பொறுப்புகளை எல்லாம் யார் கவனிப்பது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சிம்பிளா இன்னொரு பதிலை சொன்னார்கள், நான் இவங்களை கவனிச்சுட்டு இருந்தா என்னுடைய குடும்பத்தை யாரு கவனிக்கிறது, அது யாரு பார்க்கிறது அப்படின்னு கேட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சரி இதற்கு நாம் ஒரு முடிவை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்பிக்கைக்குரியவர், அமீன் என்று பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் அபூபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களிடத்திலே சென்று நாம் உங்களுக்கு ஒரு தொகையை பைத்துல் மால் இருந்து நிர்ணயம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு தொகையை நிர்ணயம் செய்வதற்காக வேண்டி அவர்களிடத்திலே போனார்கள். அவர்கள் ஒரு நியாயமான தொகை, ஒரு குடும்பத்திற்கு அன்றைக்கு என்ன தேவைப்படுமோ ஒரு நியாயமான தொகையை நிர்ணயம் செய்து இது நீங்கள் பைத்துல் மால் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லிவிட்டார்கள். அந்த தொகை மாசம் மாசம் பைத்துல் மால் இருந்து வரும். ஒரு நாள் அவருடைய மனைவி அபூபக்கர் சித்திக் அவருடைய மனைவி சொன்னார்கள், நமக்கு வர்ற தொகை பத்தமாட்டாங்குது, பிள்ளைகள் எல்லாம் இந்த இனிப்பு சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறார்கள், இனிப்பு பலகாரம் சாப்பிடுறதுக்கு ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் சேர்த்து கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், அதெல்லாம் சேர்த்து கேட்க முடியாது, கொடுக்கறதுலேருந்து முடிஞ்சா பண்ணிக்கிறேங்க, எங்கிட்ட இல்லை வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா என்ன செய்தாங்கன்னா, தினமும் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம்பளத்தில் இருந்து, அந்த பணத்தில் இருந்து ஒரு சிறிய தொகையை மிச்சப்படுத்தி பல நாட்களாக சேர்த்து வைத்து ஒரு இனிப்பு பலகாரம் செய்தாங்க. செய்து சாப்பிடுகிற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முன்னால் அந்த பலகாரம் கொண்டு வைக்கப்பட்டது. அவங்க கேட்டாங்க, இது ஏதுன்னு கேட்டாங்க. இங்கே செஞ்சது தான். எப்படி செஞ்ச? செலவு தர பணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சப்படுத்தி நான் செஞ்சேன். ஒரு நாளைக்கு அவ்வளவு மிச்சப்படுத்தினேன் என்று கேட்டார்கள். இவ்வளவு மிச்சப்படுத்தினேன், சிறிய தொகை, இவ்வளவு மிச்சப்படுத்தினேன். அப்படியா? அப்படியானால் நமக்கு தரப்படுகிற அந்த பைத்துல் மால் இருந்து இந்த தொகை அதிகமாக தரப்படுகிறது. ஏன்னா அது இல்லாம என்ன செய்ய முடியும், செலவு செய்ய முடியும். அதனால நாளையில இருந்து அந்த தொகையை நான் பிடித்தம் செய்து கொள்ளும்படி உத்தரவிடுகிறேன் என்று சொல்லி ஹாசினுக்கு என்ன செய்த அந்த பொருளாதார பொறுப்பை வகிக்கக்கூடிய அந்த நபருக்கு தபால் அனுப்பிவிட்டார்கள். இந்த இந்த இதுவரைக்கும் கொடுத்தா போதும், இதுக்கு மேல கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அது மட்டுமல்ல, அவர்கள் ஒப்பாத் ஆகிற போது வசியத்தை செய்தார்கள், இதுவரையிலும் நான் உபகார சம்பளமாக பைத்துல் மால் இருந்து எடுத்த அந்த சம்பளத்தை முழுவதுமாக என்னுடைய சொத்தை வித்து அதை முழுவதுமாக செலுத்தி விட வேண்டும், எதையும் பாக்கி வைத்து விடக்கூடாது என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்கள், எவ்வளவு பெரிய ஒரு பயபக்தி உள்ளவர்கள் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி எது என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு தான், மற்றதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம், இந்த ரெண்டையும் மன்னிக்க முடியாது. ஒன்று மதவாதம், இன்னொன்று ஊழல். இந்த ரெண்டும் நீங்கிவிட்டால் நமது நாடு மிகப்பெரிய வல்லரசாக மாறிவிடும், மிகப்பெரிய அளவுக்கு உச்சநிலைக்கு கொண்டு போய்விடும். ஆனால் வருகிற அத்தனை பேர்களும் இதையே மையமாக வைத்துத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், ஒவ்வொரு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதாவது அதிகாரம் நீதம் கடைபிடிக்கப்படுமானால், ஆட்சியாளர்களுடைய தன்மை நல்ல முறையில் இருக்குமானால் எல்லாமே சிறந்த முறையில் இருக்கும். நான் பல முறையை சொல்லி காட்டுவது உண்டு. சிறந்த ஆட்சி நடத்தியவர்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள். அவருடைய ஒரு பெருநாள் தினத்தன்று அவருடைய சிறுவன், அவருடைய பையன், எல்லா பிள்ளைகளும் புது துணி மாத்தி இருக்கிறார்கள், புத்தாடை புனிந்திருக்கிறார்கள். இவருக்கு புத்தாடையில் கிழிந்த ஆடை தான் இவர் போட்டிருக்கிறார். யாரு? ஹலீஃபாவுடைய மகன். புத்தாடை வாங்குவதற்குரிய வசதி கிடையாது. கிழிந்த ஆடையை அணிந்து கொண்டு இவர் தெருவிலே போகிற போது மற்ற பிள்ளைகள் எல்லாம் இவரை பார்த்து கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஹலீஃபாவுடைய மகனா, பார், பழைய ஆடை, கிழிந்த ஆடையை போட்டுக்கொண்டு வருகிறார் என்று கிண்டல் செய்கிறார்கள். உடனே அந்த சிறுவர் தந்தையிடத்திலே வந்து முறையிடுகிறார், தேம்பி தேம்பி அழுது சொல்கிறார், எனக்கு புத்தாடை வாங்கி கொடுங்கள் என்பதாக. ஹலீஃபா சொல்கிறார், புத்தாடை வாங்குவதற்கு இந்த இடத்துல பணம் இல்லை. யாரு? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மிக பெரும், அதாவது உலகத்தினுடைய நான்கு பகுதிகளில ஒரு பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்கரவர்த்தி சொல்லுகிறார், என்னிடத்திலே உனக்கு புத்தாடை வாங்கி தருவதற்கு பணம் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் அந்த சிறுவன் அடம் பிடித்து பிடிவாதமாக எனக்கு வாங்கித்தான் தர வேண்டும் என்று அழுது புலம்பி மன்றாடி கொண்டிருக்கிற போது கொஞ்சம் அந்த சிறுவனின் மீது இறக்கப்பட்டு தன்னுடைய அந்த பொருளாதாரத்தையும் பைத்துல் மாலுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய அதிகாரிக்கு ஒரு தபால் எழுதி அனுப்புகிறார்கள், என்னுடைய சிறுவனுக்கு பையனுக்கு ஆடை வாங்க வேண்டியது இருக்கிறது, அதனால அடுத்த மாச சம்பளத்தில் இருந்து ஒரு தொகையை நீங்க கடனா கொடுங்க, வர்ற மாச சம்பளத்தில் அதை பிடிச்ச செய்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தபால் இருந்து அனுப்புகிறார். அந்த நிதியை பார்க்கக்கூடிய, அந்த துறையை பார்க்கக்கூடிய அவர் எவ்வளவு பெரிய இறையச்சமுடையவர் என்று சொன்னால், அவர் திருப்பி ஒரு தபால் அனுப்புகிறார். பணம் கொடுத்து அனுப்பவில்லை, திருப்பி ஒரு தபால் அதிலே எழுதி அனுப்புகிறார். ஹலீஃபா அவர்களே, அடுத்த மாதம் வரையிலும் நீங்க உயிரோடு இருப்பீர்கள் என்பதை நீங்கள் உத்தரவாதம் கொடுப்பதாக இருந்தால் நான் கடன் தருகிறேன் என்று சொன்னார், என்று எழுதி அனுப்பினார். இதை படித்து பார்த்த உடனே ஹலீஃபாவுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் கொட்ட ஆரம்பித்தது. அவர் சொன்னார்கள், அடுத்த மாதம் வரையிலும் என்னுடைய உயிருக்கு என்னிடத்திலே கேரண்டி கொடுக்க முடியாது, அதனால வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இதுதான் ஆட்சியாளருடைய பண்பு. இப்படி சிறந்தவர்களை அல்லாஹ் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதே மாதிரி மனப்பக்குவம் உள்ள மனிதர்கள் இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் அவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. நாம சரியாக இருக்கிற வரையிலும் அவர்கள் சரியாக இருப்பார்கள். சரியானவர்களை அல்லாஹ் கொண்டு வருவான், சரியில்லாதவர்கள் வந்தாலும் கூட அவர்களை சரிபடுத்துவான் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே நம்மை தான் நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்றது, அடுத்தவங்களை பத்தி பேசுறது நம்முடைய வேலையாக இருக்கிறது. அதுவல்ல, நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ளுகிற அந்த முனைப்பிலே நாம் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் நாம சிறந்த முறையில் இருக்க முடியும். இந்த நாடு நாம வசிக்கக்கூடிய இடம், மௌத்தார வரையிலாவது இங்க நிம்மதியா இருக்கணும். எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு இஸ்லாமிய சமுதாயம், எத்தனை பிரச்சனைகளுக்கு ஈடு கொடுக்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகளை அதாவது நாள்தோறும் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. இது மாதிரியான சூழ்நிலைகள் வராமல் இருப்பதற்கு நம்மிடத்தில் ஒற்றுமை என்பது அறவே இல்லாமல் போய்விட்டன. யாரு அங்க காசு கொடுக்கிறாங்களோ அங்க பையத்துக்கிட்டு போயிடுறாங்க நம்முடைய தலைவர்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்தினுடைய நலன், சமுதாயத்துடைய அக்கறை என்பது யாரிடத்திலும் கிடையாது. பேசுவாங்க வாய்களிய, அந்த உணர்வு யாரிடத்திலுமே கிடையாது. இவங்க அந்த இடத்துல இவங்களுக்கு முன்னாடி போனா தான் பெருசா தொகை கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி இவங்க போறதுக்கு முன்னாடி அவங்க போய் அதை வாங்கிடுறாங்க. அவங்களுடைய இயக்கத்தை வளர்த்துவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதுதான் ஒவ்வொரு தேர்தலிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுடைய வாக்குகள் எல்லாம், அவருடைய பேச்சுகள் எல்லாம் புறக்கணித்து விட்டு மனசாட்சியோடு இஸ்லாமிய சமுதாய உணர்வோடு யாரு வந்தாலும் முஸ்லிம்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது, தொந்தரவு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் நம்மளுடைய வாக்கை செலுத்த வேண்டும். அதனுடைய நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதின் காரணத்தினால ஓட்டு போடுவதை வெறுத்துவிடக்கூடாது. நம்முடைய கையில் அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். வல்ல ரஹ்மான், இந்த நாட்டிலே நாம் அமைதியாக வாழ்வதற்கு அல்லாஹாலா அதற்குரிய ஆட்சியாளர்களை கொண்டு வருவானாக. யாரெல்லாம் நமக்கு தொந்தரவு செய்வார்களோ, நமக்கு இடையூறு செய்வார்களோ, முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹால அந்த பதவியில் இருந்து அப்புறப்படுத்துவானாக. அவருடைய எந்த விதமான திட்டங்களும், சதி திட்டங்களும், மோசடிகளும் பயன்படாத அளவுக்கு அல்லாஹால அவைகளை முறியடித்து விடுவானாக. அவர்களின் எல்லா விதமான வலிமையையும், அவர்களிடத்தில் சக்திகளையும் எப்படி எப்படியெல்லாம் பிரபலப்படுத்துகிறாரோ அத்தனை வேலையும் அல்லாஹால வலுவிழக்க செய்து விடுவானாக. இஸ்லாமியர்கள் மன அமைதியோடு நிம்மதியோடு வாழுகிற சூழ்நிலை அல்லாஹால ஏற்படுத்தி தந்துடுவானாக. இந்த கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சின்ன தொழுது.